நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மக்கள் இசை பாடகர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் கண்ணனுரான் என்று அழைக்கப்படக்கூடிய திரு ப. அஜித்குமார் அவர்கள் இன்று உலக கவிதை தினத்தை முன்னிட்டு நானும் கவிதையும் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மனதிலே உதயமாகி விதையாக விதைத்து உதயமானதுதான் கவிதை. விதவிதமான கவிதையினால் உணர்ச்சியும் உணர்வுகளும் விழிப்புணர்வும் உருவாக்கும் விதைத்தான் கவிதை. தென்றலாக புயலாக காற்றாட்டாய் வரும் கீதம்தான் கவிதை. மனதிற்கு இதமாகவும் காதுக்கு இனிமையாகவும் உள்ளத்தின் உணர்வுகளை உணர்த்துவதுதான் கவிதை. இந்த கவிதைக்கென்றே ஒரு தினம், உலக கவிதை தினம். இன்று உலக கவிதை தினத்தை பற்றிய பல தகவல்களை கவிஞர் ஒருவர் விரிவான வகையில கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாமா?
சார் வணக்கம். சார்
வணக்கம். சார், புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழே அமுதே, முதலில் அன்னை தமிழை வணங்கி. இன்றைய நாள் உலக கவிதை தினம். கவிதைகள் சார்ந்த அற்புதமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்ட விருப்பத்துடன் நமது புதுகை பண்பலை சமுதாய வானொலியில் நான் உங்கள் கவிஞர் கண்ணனுரான். ஆசிரியர் படிப்பை படித்துக் கொண்டிருந்த வேளையிலும் தமிழ் மீது பற்று கொண்டதால் இயற்பியல் படித்த மாணவனாக இருந்தும் தமிழ் இலக்கிய துறையிலும் தமிழக நாட்டுப்புற இசைவியல் சார்ந்த அனைத்து நிகழ்விலும் பங்கேற்று தமிழ் வளர்ச்சிக்கும் கிராமிய பண்பாட்டை மேம்படுத்தும் நோக்கத்தோடு சிறந்த ஆசிரியராக எதிர்காலத்தில் திகழ விரும்பும் வளரும் கவிஞனாய் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ மாணிக்கம் கல்வியியல் கல்லூரியில் பயிற்சி ஆசிரியராக படித்துக் கொண்டிருக்கும் இளம் கவிஞர் என்று பெருமை கொள்கிறேன்.
இப்போ இன்று உலக கவிதைகள் தினம் அப்படிங்கிற ஒரு கவிஞரை அதை பத்தி விரிவான வகையில் கூறிய தகவல்களை சொல்ல வந்திருக்கீங்க. முதல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கவிதைகள் அப்படின்னா என்ன? கவிதைகள் எத்தனை வகைகள் இருக்கு, முதல்ல அதை சொல்லலாமே.
கண்டிப்பாக, இன்றைய உலக கவிதை தினத்தில் கவிதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்வதில் மகிழ்கிறேன். கவிதை என்பது ஒரு ஆழமான சொல். கவிதைக்கு இலக்கணம் உண்டோ என்று பல கவிஞர்கள் போட்டி போட்டு தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். கவிதை என்ற சொல்லிலே அதன் ஆழத்தையும் அகலத்தையும் இருப்பதை உணரலாம். ஆம், கவி என்ற இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்தால் எழுதக்கூடிய எழுதுகோலை குறிக்கும். முதல் எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் சேர்த்தால் கதை என்ற கவிதைக்குரிய கருப்பொருள் கிடைக்கும். இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் சேர்த்தால் விதை என்ற சொல் கிடைக்கும். ஆம், ஒரு கவி ஒரு கதையை விதையாக வைத்து பாடினால் அது கவிதை என்ற ஆழமான பொருள் கொள்கிறது. எளிமையான எழுத்துக்களை கூட்டி பெருக்கி வருவதுதான் கவிதை என்ற அற்புதமான சொல். இந்த கவிதை மனிதனின் உணர்வையும் நாகரிக பண்பாடு கலாச்சாரம் புரட்சிகரமான சிந்தனையை வெளிப்படுத்தும் ஒரு குருதியின் எழுச்சியை எடுத்துரைக்கும் மொழியின் புரட்சி என்றே கூறலாம். இந்த கவிதை பண்டைய காலம் தொட்டே இலக்கண இலக்கியத்தை பற்று கொண்டு நகர்கிறது. மரபு கவிதையாக, புது கவிதையாக, ஹைக்கு கவிதை என பல்வேறு பிரிவுகளில் இந்த கவிதை பிறந்து மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆம், காலம் என்னும் பாதையில் கவிதை என்னும் ஊர்தி பன்னெடுங்காலமாகவே ஊர்ந்து ஒன்று வந்து கொண்டுதான் இருக்கிறது. மரபு கவிதை என்னும் பெயர் கடந்து புதுக்கவிதை என்னும் பெயர் பெற்று நாளை ஏதோ ஒரு பெயர் தாங்கி ஊர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் கவிதை என்பது மனித வாழ்வின் மனித வளர்ச்சியில் இலக்கிய இலக்கணங்களை சுமந்த ஒரு அற்புதமான வடிவம், மொழியின் வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது. மரபு கவிதை என்ற சொல்லாடல் என்பது இலக்கண இலக்கிய இலக்கணத்துக்கு உட்பட்ட வரிகளை அதன் வழிகளை எடுத்துரைக்கும் வண்ணமாக மரபு கவிதை திகழ்கிறது. இதன் அடிப்படையிலே பல கவிஞர்கள் மரபு கவிதைகளில் சிறந்து விளங்கினார்கள். புதுக்கவிதை என்பதை பற்றி சிறப்பாக நாம் போற்றிய மு. மேத்தா என்கின்ற கவிஞர் சிறப்பாக கூறுகிறார். இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு மோனை தேர்கள், தனிமொழி சேனை பண்டித பவனி, இவை எதுவும் இல்லாத கருத்துக்களை தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்கிறார். நீங்கள் பாருங்களேன், சிறப்பான ஒரு எடுத்துரை புதுக்கவிதைக்கு. அவர் அழகாக சொல்வார், நான் வெட்ட வெட்ட தலைப்பேன், இறப்பினில் கண் விழிப்பேன், மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை. அடடா, அற்புதமான ஒரு சொல்லாடல். புதுக்கவிதை என்பது எந்த ஒரு இலக்கண கூட்டுக்குள் சிக்காமல், எதுகை மோனை ஏய்வு யாப்பு என்ற எந்த ஒரு இலக்கணத்துக்குள் சிக்காமல், தனது திறகை விரித்து சுதந்திரமாக பறக்கக்கூடிய சொற்களை கொண்டு எளிமையான வார்த்தைகளை எடுத்துரைப்பதுதான் புதுக்கவிதை என்று கூறுவார்கள். கவிதை பரிமாணத்தின் அடிப்படையில் ஹைக்கு கவிதை மனிதர்களிடையே பரிச்சயமான ஒன்றாகும். இதன் பிறப்பு என்பது ஜப்பானிய நாட்டின் வரலாற்று அடிப்படையில் ஜப்பானிய நாட்டு கவிஞர்களால் எடுத்துரைக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். ஆம், நான் மிகவும் நேசிக்கின்ற ஜப்பானிய எழுத்தாளர்களாக இஷா மியாசா பூசன் என்கின்ற அற்புதமான ஹைக்கு கவிஞர்கள் ஒரு சில கவிதைகளை உங்களிடம் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அரிசியை தூவினேன், இதுவும் பாவ செயலை, கோழிகளுக்குள் சண்டை. இந்த ஹைக்கு என்பது குறிப்பிட்ட அளவுக்குள் குறுகிய வார்த்தைகளை வைத்து ஒரு ஆழமான கருத்தினை, புரட்சியை, மக்களில் ஏற்படுத்தக்கூடிய எழுச்சிகரமான கருத்துக்களை எடுத்துரைப்பதுதான் ஹைக்கு கவிதையின் சிறப்பம்சம். அடுத்ததாக மியாசா பூசன் என்கின்ற அறிஞர் அழகாக கூறுகிறார், குழந்தையின் முகத்தில் மகிழ்ச்சி கொசுவலைக்குள், ஒரு குறிப்பிட்ட ஐந்தே வரிகளில் ஒரு ஆழமான கருத்தினை எடுத்துரைப்புதான் ஹைக்கு கவிதையின் சிறப்பம்சமாக இருக்கிறது. இப்படி மனிதன் வாழ்வில் கவிதை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய உணர்ச்சிகளின் வெளிப்பாடு, கற்பனை உலகத்தை கற்று அறிவார்ந்த விஷயத்தை மக்களிடையே விழிப்புணர்வையும் புரட்சிகரமான எழுச்சியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறப்புமிக்க கவிதையின் நோக்கம் என்னவென்றால், 1947 சுதந்திரத்துக்காக போராடிய ஆயுதமேந்தி போராடியவர்களுள் தனது புரட்சிகரமான வார்த்தைகளை புரட்சி கவிஞராக போற்றக்கூடிய பாரதியார் அவர்கள் மக்களிடையே பெண் விடுதலைக்காகவும் பெண் கல்விக்காகவும் விடுதலை வேட்கைக்காகவும் குரல் எழுப்பியதன் முக்கிய காரணம் பாரதியாரின் கவிதைகள் குறிப்பிடத்தக்கது. அப்படி முடங்கி கிடக்கின்ற மனிதனின் அடிமைத்தனத்தையும் அவன் ஆளுமையையும் புரட்சிகரமான சிந்தனையும் ஏற்படுத்தக்கூடியது அந்த கவிதை வீச்சிலும் எழுச்சிகரமான வரிகளிலும் தான் இடம்பெற்றிருக்கிறது. பாரதியார் அன்றே புரட்சிகரமான எழுத்துக்களின் மூலம் விடுதலைக்காக போராடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நமது இந்திய நாட்டின் தேசிய கீதம் என போற்றப்படக்கூடிய மிகச்சிறந்த கவிஞர் இந்திய நாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் என்று அனைவருக்கும் தெரியும். அவர் எழுதிய ஜனகன மன என்கின்ற அந்த வரி கவிதைகள் தான் இன்று இந்திய நாட்டின் தேசிய கீதமாக உலகெங்கும் ஒலிக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு மிக்க ஆளுமை நிறைந்த மொழியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது கவிதைகள் தான்.
இப்போ கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ கவிதைகள் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். அதுல ஒரு சில கவிதைகள் கூட நீங்க சொல்லலாமே.
கண்டிப்பாக, மிகவும் பிரத்யேகரமான நமது பாரதியார் பாடிய பாடல், தேடி சோறு நிறம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்ப மிக உழன்று விரர்வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிள பருவு மெய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும், பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நெஞ்சை நிமிர்த்தி பாடிய வரிகள் நம் நெஞ்சை விட்டு நீங்காதவை. ஆம், இப்படி மரபு கவிதையும் புதுக்கவிதை வழியே மனதிலும் மக்களின் எழுச்சிகரமான சிந்தனையிலும் புகுந்த இந்த கவிதைகள் தான் உலகின் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு என்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. வார்த்தைகள் மட்டும் கொண்டு வடிப்பது கவிதை அல்ல, அது வறண்டு போன மனதின் வழிகளாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் வார்த்தைகள் மட்டும் கொண்டு வடிப்பது கவிதைகள் அல்ல, அது வறண்டு போன மனதின் வழிகளாக இருக்கலாம். ஒரு இரவின் தனிமையையும் பயத்தையும் உங்களிடம் கடத்துவதாக இருக்கலாம். சொல்ல முடியாத சொற்களாகவும் இருக்கக்கூடும், குளிர் இரவின் வெம்மையை கூட உணர்த்துவதாகவும் இருக்கலாம். சில கவிதைகள் மௌனங்களின் மொழிபெயர்ப்பாகவும் கூட இருக்கலாம். அது என்னவாயினும் என் நகத்தில் வருகையில் கவிதை என சொல்லி அரவணைத்துக் கொள்கிறேன் கொஞ்சம் அன்போடு. ஆம், நம் வழிகளை உணர்கின்ற நமது வாழ்வின் யதார்த்தத்தையும் போராட்டத்தையும் எதிர்கொள்ளும் திறனையும் மேம்படுத்துவதற்குரிய சற்று மகிழ்ச்சியின் எல்லையை அலசி அதில் சற்று குறைந்து போவதற்கான வழிகளை கவிதைகள் தான் கொடுக்கிறது. இந்த கவிதைகள் என்பது மனிதர்களிடையே நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மனித வளர்ச்சிக்கான ஒரு ஏற்றத்தை முதல் படியாக எடுத்து வைப்பதுதான் கவிதையின் சிறப்பு அம்சமாகிறது. ஒரு நல்ல கவிதையில் பாரதியார் குறிப்பிடுகிறார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் நெறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று இறைவனை சிவசக்தியை நோக்கி பாடுகிறார். பண்டைய காலம் தொட்டே மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் இறைவன் மகிழ்வதற்கும் இறைவனின் புகழை பாடுவதற்கும் புலவர்களால் பாடப்பெற்ற மாபெரும் இலக்கிய பொக்கிசம்தான் கவிதை. புலவர்கள் தொற்று, கவிஞர்கள் தொற்று, ஒவ்வொரு எழுத்தாளர்கள் தொட்டு இன்று மொழியின் அழியாத பொக்கிசமாக இலக்கியத்தின் உயிர் நாடியாக திகழ்வதுதான் கவிதையை என்று நாம் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் நெகிழ்ச்சியுடனும் நம்பலாம், எடுத்துரைக்கலாம். அதுவே கவிதைக்கு நாம் செய்யும் தொண்டு, தமிழ் தாய்க்கு நாம் செய்யும் தொண்டாக இருக்கும்.
காதுக்கு இனிமையாய் பல கவிதைகள் இருந்தாலும் நீங்க ஒரு கவிதை கவிஞர் அப்படிங்கிறனால ஒரு கவிதை கூட உங்களுடைய கவிதை எழுதக்கூடிய ஒன்று கூறலாமே.
கண்டிப்பாக, நான் கவிதை எழுதிய தொடங்கிய நாட்கள் முதல் இந்த சமூகத்தின் மீது ஏற்படக்கூடிய அவலங்கள் தான் என்னை ஒரு கவிஞனாக எழுத தூண்டியது. தமிழ் மீது பற்றுக்கொண்டும் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டும் ஒவ்வொரு கவிஞனும் மக்களுக்கு புரட்சிகரமான எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய வரிகளை அமைய வேண்டும் என்று ஒரு கவிஞனாகவும் ஒரு தமிழ் இலக்கியத்தின் மீது தமிழ் மீது பற்று கொண்ட ஒருவனாகவும் நான் கூற விரும்புகிறேன். அப்படி இந்த பெண்கள் விடுதலை, பெண் உரிமைக்காக நான் எழுதிய கவிதையை உங்களிடம் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெண்ணே எழுச்சிகொள், தன்னே புரட்சிகொள், முன்னே நீ நடந்தால் விண்ணில் கொடி பறக்கும், ஆணும் பெண்ணும் வேறில்லை, ஆதிக்கம் என்றும் தீர்வில்லை, கல்வி எனும் பேரோடு விடுதலை பெற போராடு, சமைத்து சமைத்து சருகாய் போனாய், சமத்துவம் தேடியே சரித்திரம் படைத்திடும், வீரம் கொண்ட நெஞ்சமே விழித்து கொண்டே உறங்கிடு, விண்ணும் மண்ணும் தலை வணங்கும் அடிமை விலங்கை உடைத்திடு, தைரியம் ஒன்றே துணையாகும் தடைகள் இல்லா வாழ்வாகும், விடுதலை என்றே நீப்பாடு விதியை மாற்ற போராடு, விடுதலை பெண் விடுதலை தலைமுறையின் விடுதலை, தலைமுறை நம் தலைமுறை பெண் விடுதலையின் தலைமுறை என்று பெண் விடுதலை பற்றி முடங்கி கிடக்கின்ற ஒவ்வொரு மூலையிலும் நாம் அன்றாட வாழ்க்கையில் பெண் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் சிதைவு என்கின்ற பல செய்திகள் நம் காதுக்கு வருகின்றன. அப்படிப்பட்ட இன்றைய காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெண்களும் விடுதலை என்ற சுதந்திர வேட்கையை துணிவுடனும் போராடி இந்த வாழ்க்கையில் சரிசமமாக பெண்களுக்கான பெண் உரிமையுடனும் பெண் விடுதலையுடனும் ஆணுக்கு நிகராக பெண்களும் வாழ வேண்டும், உரிமையுடன் தனது வாழ்க்கையை எதிர்கொண்டு போராடி வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெண் விடுதலைக்காக நான் எழுதிய பாடல். மகிழ்ச்சி.
இப்போ கவிதைகள்ல பலவிதமான கவிதைகள் இருக்க நீங்க, ஹைக்கூ கவிதை, எப்படி மரபு கவிதை மாதிரி ஒவ்வொரு கவிதை இருக்க நீங்க, ஹைக்கூ கவிதை அப்படின்னா என்ன, அதுல எதுவும் தெரிஞ்சா அப்படி அதை கூட சொல்லலாமே.
கண்டிப்பாக, குறுகிய வார்த்தைகளை வைத்து ஒரு அளவீட்டு முறையில் சுருங்க சொல்லி மக்களிடையே பெரிய தாக்கத்தை, ஆழமான கருத்தினை எடுத்துரைப்பதுதான் ஹைக்கூவின் முக்கிய நோக்கம். அந்த வகையில் என ஈர்த்த ஹைக்கூ கவிதைகளை, நான் எழுதிய ஹைக்கூ கவிதைகளை உங்களிடம் எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கணவனை இழந்தவளுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்து மல்லிகை தோட்டம். இதில் மூன்றே வரிகளில் ஒரு கைமை பெண்ணின் விதவையின் சோகம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஹைக்கூவின் சிறப்பம்சம். அடுத்ததாக, வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம்தான் வேலை வாய்ப்பு அலுவலகம். இன்றைய காலகட்டத்தில் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி சமூக அவலங்களை சமூக சீர்களில் எடுத்துரைப்பதாக வேலை நிறுத்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதே வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் என்று எனது கவிதை வீச்சின் மூலம் நான் முயற்சி செய்த ஹைக்கூ கவிதைகள்.
இப்போ உலக கவிதை தினமான இன்று கவிதைகள் சிறப்புகள் பற்றி கவிதையோட முக்கியத்துவம் பற்றி விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும், கவிஞர் என்ற முறையில் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
இன்றைய நாள் கவிதைகளின் பொற்காலம், கவிதைகளின் வாழ்விடமாக திகழக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சிறப்பு பெற்றிருப்பார். அந்த வகையில் புதுக்கோட்டை மண்ணில் பிறந்து இந்த கவிஞர் கண்ணனூரானுக்கும் நல்லதொரு மாலை பொழுதில் இன்றைய புகழ்பெற்ற உலக கவிதை தினத்தில் கவிதைகள் சார்ந்த சிறப்பான அம்சங்களை பகிர்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நான் பயில்கின்ற ஸ்ரீ மாணிக்கம் கல்வியியல் கல்லூரியின் சார்பாகவும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும், தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை உலக கவிதை தினத்தை முன்னிட்டு நானும் கவிதையும் என்ற தலைப்பில் புதுக்கோட்டை மக்களிசை பாடகர் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் கண்ணனூரான் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.